பொருள் செல்வம், செவிச்செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில், வான் அலைகளின் வழியாக தொடர்பு கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக திருக்குறளும் அதனுடைய விளக்கமும். நட்பு ஆராய்தல் அதிகாரத்திலிருந்து வரும் முதல் குறளானது, நாடாது நட்டலின் கேடு இல்லை, நட்டபின் வீடு இல்லை நட்பு ஆழ்வோருக்கு. இதற்கு விளக்கம் என்னன்னா, நட்பு உடையவர்களுடன் நட்பு செய்து கொண்ட பின் அதனை விட்டு விடுதல் என்பது ஒருவருக்கு இயலாது. அதனால் முன்கூட்டியே ஆராய்ந்து நட்பு செய்தல் என்பது கூடாது. அப்படி செய்தால் அதை விட கேடு பயப்பது வேறில்லை என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்துல அடுத்த குறள், குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனமும் ஆராய்ந்துய்க்க நட்பு. ஒருவர் பிறருடைய சிறந்த பண்பையும் உயர்ந்த குடிப்பிறப்பையும் குறை குற்றங்களின் தன்மையையும் தரம் குறையாத சுற்றத்தாரின் பாங்கினையும் நன்கு அறிந்த பிறகு அவரோடு தக்க முறையில் நட்பு கொள்ள வேண்டும் என்கின்றார் திருவள்ளுவர். நேர்களே, அடுத்து இன்றைய நிகழ்ச்சியில் வருவது, நம்முடைய வேண்டுகோளின்படி நமக்காக கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தியினை அளிக்க உள்ளார் நம்முடைய அன்பு அண்ணன் டேனியல் பிரேம் அவர்கள்.
வானொலி மூலமாக உங்களிடம் தொடர்பு கொள்வதையும் தமிழில் சில நிமிடங்கள் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வதையும் ஒரு நல்ல சந்தர்ப்பமாக நான் கருதுகிறேன். மனமகிழ்ச்சியும் அடைகிறேன். வானொலி நிர்வாகத்திற்கு என் நன்றியை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் கிறிஸ்மஸ் செய்தியாக வருகையின் காலம் என்ற தலைப்பில் உங்களோடு என் கருத்தை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வருகையின் காலம் என்பது கிறிஸ்தவ திருச்சபைகள் கடைபிடிக்கும் சிறப்பு வழிபாடுகளில் ஒன்றாகும். கிறிஸ்மஸ் தினத்திற்கு சரியாக 4 வாரங்களுக்கு முன்பாக இந்த வருகையின் காலம் தொடக்கமாகும். 2024 இது December 1 தொடங்கப்பட்டது. இதை ஆங்கிலத்தில் அட்வென்ட் சீசன் என்று சொல்வார்கள். இந்த வார்த்தை லத்தீன் மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. இதை சிலர் கிறிஸ்துவின் 2 வருகையை எதிர்பார்த்து நினைவு கூர்ந்து அனுசரிப்பார்கள். பலர் இயேசு கிறிஸ்துவின் 1 வருகையை, அதாவது கிறிஸ்து பிறப்பை நினைவு கூறும் வகையில் கொண்டாடுவார்கள். இந்த வருகையின் காலத்தை ஆலயங்களில் குறிப்பாக 4 மெழுகுவர்த்திகளை வாரம் 1 ஏற்றும் வழிமுறை குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கை, அமைதி, மகிழ்ச்சி, அன்பு என்று 4 ஒளிச்சுடரை ஏற்றி அதை வேதத்தின் அடிப்படையில் தியானிப்பதும் மக்களை இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தப்படுத்துவதும் கிறிஸ்மஸ் தினத்தை ஒரு அர்த்தம் நிறைந்த நாளாக அனுசரிப்பதிலும் திருச்சபைகள் 1000 கவனம் செலுத்தி வருகின்றன. வயதும் வாழ்க்கையும் நமது மிகப்பெரிய பொக்கிஷம். அது ஒரு பெரிய பள்ளிக்கூடம். அது தினமும் நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கின்றது. கவலைகள், கவர்ச்சிகள், விருப்புகள், வெறுப்புகள், மனரம்யங்கள், மனக்கசப்புகள் என்று பல. இவை அனைத்தையும் சந்தித்தும் இன்னும் மனிதன் வாழ நினைப்பது எதற்கென்றால் ஒரு எதிர்பார்ப்போடுதான். என்றாவது ஒரு நாள் என் வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்காதா என்ற ஒரு நம்பிக்கை. ஆனால் நாம் எதை எதிர்பார்க்கிறோம் என்பது முக்கியமானது. அந்த எதிர்பார்ப்பும் நம்பிக்கையுமே நமது லக்கை அடைய உதவும் பெரிய முக்கியமான திறவுகோல். 2000 முன்பாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தபோது மனித குலம் அவரை ராஜாவாக எதிர்பார்த்தது. ரோமருக்கு எதிராக ஒரு அரசியல் தலைவனாக எதிர்பார்த்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து எளிமையான வாழ்வை தெரிந்து கொண்டு ஆழமான கருத்துக்களை எளிமையான போதிலைகளால் மனித குலத்திற்கு போதித்து நம்பிக்கை எனும் நங்கூரத்தை மனிதனுக்கு அளிக்க வந்தார். மனிதனோ அந்த வெகுமதியை ஏற்றுக்கொள்ள தயங்கினான், இன்றும் தயங்குகிறான். அடுத்த மெழுகுவர்த்தி அமைதியை குறிக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சமாதான பிரபு என்று வேதம் அழைக்கிறது. மனிதன் அதிகமாக விரும்பும் அல்லது தேடிச் செல்லும் பாதை சமாதானம், அமைதி. கோடிக்கணக்கான பணம் இருந்தாலும், பலமான தேகம் இருந்தாலும், படைசூழ மக்கள் கூட்டம் தன் பக்கம் இருந்தாலும், சமாதானம் மனதில் இல்லை என்றால் அவன் பலகீனனாகி விடுகிறான். எதையும் முழுமையாக அனுபவிக்க முடியாமல் ஆகிறான். ஆனால் உலகம் தரக்கூடாத சமாதானம் என்று ஒன்று உண்டு. அதை அடைவது வெகு சுலபம். பிறரை மன்னிப்பது, அன்பு செலுத்த கடினமானவர்களிடம் அன்பு செலுத்துவது, மற்றவர்களோடு ஒற்றுமையாக வாழ்வது, இதில் கிடைக்கும் சமாதானம் மதம் மாற்றம் கொண்டு வராது, மனம் மாற்றம் மட்டுமே தரும். மூன்றாவது மெழுகுவர்த்தி மகிழ்ச்சியை குறிப்பது. ஆங்கிலத்தில் ஹாப்பினஸ் என்ற சொல்லும் ஜாய் என்ற சொல்லும் மகிழ்ச்சியை குறிப்பதாக இருந்தாலும் அதன் கருத்துக்களில் வேறுபாடு உண்டு என்பதை நாம் அறிவோம். நான் புரிந்து கொண்டபடி புலன்களால் அனுபவிக்கப்படுவது இன்பம், இந்த இன்பம் சூழ்நிலைகளினால் கிடைக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லலாம். இது நிரந்தரம் அற்றது என்பதை நான் கூற வேண்டியதில்லை. பேரின்பம் என்பது புலன்களுக்கு அப்பாற்பட்டது. அதை மனதின் பிரதிபலிப்பு என்றும் சொல்லலாம். இயேசு கிறிஸ்து உலகத்தில் தோன்றும் போது, இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தேவதூதனால் அறிவிக்கப்பட்டது. அது என்ன சந்தோஷமான நற்செய்தி என்றால், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் சிலுவை மரணமும் சரித்திரத்தை மாற்றி போட்டது. பாவங்களுக்கு பரிகாரமாக விலங்குகளை பலியிடுவது, மனிதனுக்கும் இறைவனுக்கும் இடையில் இடைத்தர மனிதர்கள் இருப்பது போன்ற சடங்காச்சாரங்களை உடைத்து பாவத்திலிருந்து விடுதலையையும் வாழ்க்கையின் சமாதானத்தையும் நித்திய வாழ்க்கையின் நம்பிக்கையையும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார். புனிதமான இறைவனை பாவங்கள் பல செய்த மனிதன் நெருங்குவது என்பது இயலாத சூழ்நிலையாக இருந்தது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் மனிதனுக்காக மனிதனாக பிறந்து நிரந்தர பாவ பலியாக மரித்து இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள தொடர்பை மறுபடியும் இணைக்க வந்த சமாதான பிரபு இயேசு கிறிஸ்து. கடைசியாக அன்பு எனும் ஒளிச்சுடர். இயேசு கூறுவதை வேதத்தில் நாம் பார்க்கிறோம், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. என்னுடைய அன்பு நண்பனும் சகோதரனுமானவர் எனக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்தும் ஒரு சொல்லை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். உறவினால் வரும் அன்பு என்று உண்டு, அன்பினால் வரும் உறவு என்பதும் ஒன்று உண்டு. இதில் எது வலிமையானது என்பதை சிந்தித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகை, முதலாம் வருகை, மனிதனை நியாயம் தீர்க்க வந்ததல்ல. அவனை குற்றப்படுத்தவும் அவர் வரவில்லை. மனிதகுலத்தை மீட்டு எடுக்க மனித அவதாரம் எடுத்த நாள் அந்த நாள். உறவுகளில் விரிசல்கள், சமுதாயத்தில் வெறித்தனமான சண்டைகள், பொறாமைகள் என்று பல பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு அன்பு. நம்மோடு அன்பாக இருப்பவர்களிடம் அன்பு காண்பிப்பது வெகு சுலபம். நாம் ஒருவரிடம் அன்பு காட்டுவதை கடினமாக கருதும் போது அவர்களிடம் அன்பு காட்ட முயற்சிப்பதே உண்மையான அன்பு. நம்பிக்கை, சமாதானம், மகிழ்ச்சி, அன்பு என்ற நான்கு அடித்தளங்களையும் சரியாக அமைத்து இந்த கிறிஸ்மஸ் காலத்தை மனமகிழ்ச்சியோடு கொண்டாட உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். மறுபடியும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டேனியல் பிரேம்குமார். நன்றி.
நம்முடைய வேண்டுகோளினை ஏற்று இந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்து செய்தியினை நமக்காக அளித்த அண்ணன் டேனியல் பிரேம் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். ஒரு குறுகிய கால இடைவெளியில் அவர் நமக்காக இந்த பணியை செய்து கொடுத்துள்ளார். அவருக்கு முத்தமிழ் சங்கத்தின் சார்பிலும் முத்தமிழ் சங்கம் வானொலி சார்பிலும் நம்முடைய நன்றியினை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம். இன்றைய நிகழ்ச்சியினை www.planetaudio.org/muthamilsangam என்ற இணையதளத்திலும் மீண்டும் கேட்டு மகிழலாம்.
நல்லது நேயர்களே, நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். எதிர்வரும் December 24 அன்று தந்தை பெரியார் அவர்களுக்கும் புரட்சித் தலைவர் MGR அவர்களுக்கும் நினைவு நாள். வைக்கம் வீரர் என்று அழைக்கப்பட்ட தந்தை பெரியார் அவர்களுடைய வைக்கம் போராட்டத்தை பற்றி 100 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற அந்த போராட்டத்தினுடைய நிறைவு விழாவினை 100 ஆண்டு நிறைவு விழாவினை கடந்த 12ஆம் தேதி அன்று தமிழக முதல்வர் அவர்களும் கேரள முதல்வர் அவர்களும் இணைந்து 2 அரசுகளும் ஒரு விழா ஒன்றினை நடத்தி நிறைவேற்றிவிட்டிருக்கிறது. அதற்காக வைக்கத்தில் அவருடைய தந்தை பெரியார் அவருடைய நினைவகம் முன்பே ஜெயலலிதா அவர்களினால் திறந்து வைக்கப்பட்டது. அந்த நினைவகத்தை புதுப்பித்து நூலகம் ஒன்றினையும் திறந்து வைத்திருக்கிறார்கள். இந்த வைக்கம் போராட்டத்தின் நிறைவை பற்றி தி இந்து நாளிதழ் ஒரு நீண்ட ஒரு கட்டுரையினை அளித்திருந்தது. அதை உங்களுக்காக வாசிக்கின்றேன். 100 ஆண்டுகளுக்கு மேலாக வேற எந்த போராட்டத்தையும் போல் இல்லாத ஒரு முக்கியமான சமூக அரசியல் நிகழ்வு மேனாள் திருவாதாந்தூர் மாகாணத்தில் உள்ள வைக்கத்தப்பன் கோயில் தெருக்களில் அடித்தட்டு ஒடுக்கப்பட்ட ஜாதியை சேர்ந்த மக்கள் நடப்பதற்கான தடைகளை நீக்கியதற்கான போராட்டமே வைக்கம் போராட்டம். மத சீர்திருத்தத்திற்கு அரசியல் கவனத்தை ஈர்த்த பல பெரிய இயக்கங்களுக்கு முதன்மையானது தந்தை பெரியார் துவங்கிய திராவிட இயக்கம் மற்றும் அதன் சுயமரியாதை கொள்கைகள். மூட நம்பிக்கைகளை உடைத்து நொறுக்கி சமத்துவமான சமுதாயத்திற்கு வழிவகுத்தது. இது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அரசியலமைப்பில் ஒரு முக்கிய பிரிவை சேர்த்தன் மூலம் சாத்தியமானது என்பது குறைவாகவே புரிந்து கொள்ளப்படுகிறது. வைக்கம் நூற்றாண்டை கொண்டாடுவது பெரியாரின் தன்னலமில்லாத போராட்டத்திற்கும் டாக்டர் அம்பேத்கரின் அறிவாற்றலுக்கும் சமூக நலன் சார்ந்த சிந்தனைக்கும் மரியாதை செலுத்துவது மட்டுமல்ல, தென்னிந்தியாவில் நவீன அரசியல் தொடர்ந்து வரும் ஒரு வலுவான சீர்திருத்த மனப்பான்மையை மீண்டும் உறுதிப்படுத்துவதாகும். வைக்கம் போராட்டம் ஒடுக்கப்பட்ட அடித்தட்டு ஜாதி மக்களை அங்குள்ள மகாதேவர் கோயில் அமைந்துள்ள தெருக்களில் நடக்குவதை தடுக்கப்பட்டதை எதிர்த்து போராடியது. கேரள மாநில காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள் அநீதிக்கு எதிராக போராட்டம் ஆரம்பித்த போது திருவிதாங்கூர் நிர்வாகம் அவர்களை ஒடுக்கவும் தொடங்கியது. 1924 தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்த தந்தை பெரியார் களம் இறங்கிய போது மெல்ல மெல்ல அது மக்கள் இயக்கமாக மாறியது. அனைத்து வகுப்பினரையும் மக்களையும் தந்தை பெரியார் தன்னுடைய போராட்டத்தில் இணைத்துக் கொண்டார். நவம்பர் 25 தெருக்களில் நடக்க தடை விதிக்கப்பட்டு தடை நீக்கப்பட்டவுடன் அரசியல் இயக்கத்தின் போராட்டம் சமூக நீதியை நோக்கி சாய ஆரம்பித்தது. அடுத்த நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் பிற பகுதிகளில் சமூக நலன் சார்ந்த இயக்கங்கள் வெடிக்க ஆரம்பித்தன. டாக்டர் அம்பேத்கர் நாசிக் அம்பாதேவி கோயிலுக்குள்ளும் கலாரம் மந்திருக்குள்ளும் நுழைவதற்கான போராட்டங்களை நடத்தினார். அங்கு ஒடுக்கப்பட்ட மராட்டிய மக்கள் கோயில்களில் நுழைய மறுக்கப்பட்டார்கள். அதை எதிர்த்து அவர் போராடினார். எனினும் தென்னிந்தியாவில் சீர்திருத்தத்தில் நடைமுறை வேகமாக முன்னேறியது. 32 ஒடுக்கப்பட்ட ஜாதியினர் உட்பட அனைத்து ஜாதி மக்களும் கோயிலுக்கு நுழைவதற்கான சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்துவது துவங்கியது. 1936 திருவாங்கூர் கோயில் நுழைவு போராட்டம், 1938 மலபார் கோயில் நுழைவு போராட்டம், 1939 மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில், தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் ஆகியவற்றுக்கு வழி கோடியது. 1947 சென்னை நிர்வாகத்தின் எல்லைக்குள்ளும் அனைத்து கோயில்களும் அனைத்து ஜாதியினரும் நுழைய அனுமதிக்கும் கோயில் நுழைவு சட்டம் நிறைவேற்றப்பட்டது.
அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் இடமா சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை, அதில் ஈனம் இல்லை, அவர் எப்போதும் கால் பிடிப்பார். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். பொது நீதியிலே, புது பாதையிலே, வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை பட மாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அவர் கண்ணீர் கடலிலே
அவர்களுடனான ஒரு அனுபவத்தினை பத்திரிகையாளர் ஒருவர் சமீபத்தில் சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருந்தார். அன்று இளையராஜாவின் வீட்டில் ஒரு பெரிய யாகம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. சிறிது நேரத்தில் இளையராஜா குடும்பத்தினர் அனைவரும் உள்ளே அழைக்கப்பட நானும் வாலியும் மட்டும் தனியே அமர்ந்திருந்தோம். நான் மெல்ல அவரிடம், எழுத்தாளர் சுஜாதா உங்களை பற்றி என்னிடம் நிறைய சிலாகித்து பேசியிருக்கிறார் அப்படின்னு சொன்னேன். யாரு, ரங்கராஜனா? அவன் என்னோட பத்திரிகையில தான் முத முதல்ல எழுதினான். அந்த வகையில பார்த்தா நான் தான் அவனை எழுத்தாளனா அறிமுகப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சார். நான் வியந்து போய், சார் நீங்க பத்திரிகைலாம் நடத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். யோ, அது ஒரு கையெழுத்து பத்திரிகையா? ஆனா அதை நாங்க கல்கி விகடன் ரேஞ்சுக்கு நினைச்சுப்போம் அப்படின்னு சொல்லி சிரிச்சார். கொஞ்ச நேரம் அங்க சுஜாதாவை பற்றி பேசணும். அப்பவே அவன் தமிழை யார் மாதிரியும் இல்லாம புது மாதிரியா எழுதுவான். பாதி வாக்கியத்துல நிறுத்திடுவான். மீதி எங்கடா அப்படின்னு கேட்டா அது இல்லாமலேயே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். என்னால அந்த இலக்கண மீறலை பொறுக்க முடியாம மீதி அவன் மாநில எழுதி முடிப்பேன். ஒரு மணி நேரம் அவரோட தனியா உட்காந்து சினிமா பாடலுக்கு பற்றி பேசாம தமிழ் இலக்கியத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். யாகம் எல்லாம் முடிஞ்சு உள்ள இருந்து வாத்தியார்கள்லாம் ஒரு பட்டாளமே வெளியில வந்தாங்க. அதுல இருந்த சீனியர் ஒருவர் வாலியை பார்த்து, அட நீங்களா, ஏன் உள்ள வந்திருக்கலாமே அப்படின்னாரு. வாலி, நான் எவ்வளோ தள்ளி இருக்கும் போதும் புகை போட்டு என்னை அழ வச்சிட்டிங்க. அங்கே வந்தா மாசமலர் சிவாஜி மாதிரி என்னை கதற வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சார். அத்துடன் அந்த சீனியர் போயிருக்கலாம். வாலியிடம், நான் உங்கள் பாட்டெல்லாம் அதிகம் கேட்கறது இல்லைங்க, எனக்கெல்லாம் கண்ணதாசன் தான். என்ன மாதிரி கவிஞர் அவர்? நான் ஆணையிட்டால் பாட்டை அவர் எழுதியிருக்கலன்னா எம்ஜிஆர் சிஎம் இல்லை, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி வாலியை பார்த்து கேட்டார். வாலி மெதுவாக சிரிச்சுக்கிட்டார். அது போலவே தொட்டால் பூ மலரும் பாட்டு இல்லைன்னா சரோஜாதேவி ஒரு பெரிய ஆளாக இருக்க முடியுமா அப்படின்னு சொன்னார். மறுபடியும் வாலி அதுக்கும் சிரிச்சுக்கிட்டாரு. அப்புறமா சீனியர் விடலை, நான் நாகப்பட்டினத்தில் பிறந்தவங்க, கடல் மேல் பிறக்க வைத்தான், எங்களை கண்ணீரில் மிதக்க வைத்தான்ற படகோட்டையில் மீனவர்களோட வாழ்க்கையை ஒத்த வரியில் எழுதியிருப்பார் கண்ணதாசன். அதனால தாங்க அவர் கவியரசர் அப்படின்னு சொன்னார். வாலி சிரிப்பை நிறுத்திட்டு அவரை அழைச்சி பக்கத்தில் போய் சொன்னாரு, இத்தனை நேரம் நீங்க சொன்ன பாட்டு எல்லாம் நான் எழுதினது, இதையெல்லாம் கண்ணதாசன் எழுதியிருந்தா எம்ஜிஆர் பிரைம் மினிஸ்டர் ஆயிருப்பார், சரோஜாதேவி ஹாலிவுட்ல நடிச்சிருப்பாங்க, போதுமா அப்படின்னாரு. அதுக்கு அவரு ரொம்ப உலகத்தை போய், என்ன சொல்றேன்னு தெரியாம நான் அப்ப கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டார். நல்ல வேளையாக இந்த பேச்சு இலக்கியத்தையை சுற்றி அமைஞ்சிருச்சு. ஒருவேளை திரைப்பட பாடலையும் பற்றி பேச்சு வந்திருந்தா அந்த சீனியர் உளறி அத்தனையும் நானும் உளறி கொட்டிருப்பேன். அந்த கணம் வரை நானும் சகாவரம் பெற்ற அந்த அற்புத பாடல்களை எல்லாம் கண்ணதாசன் தான் எழுதியிருந்தார் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த பத்திரிகையாளர் அவர்கள் சொல்லுகிறார். நேர்களே, தமிழகத்தின் மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றான திருச்சி மாநகரனை பற்றி ஒத்த தூத்தலுக்கும் ஆயிரம் கனஅடி தந்தி வந்தாலும் எல்லாம் சேமிக்கப்படும். இங்க ஊர்ல 500,000 கனஅடி தண்ணீர் காவேரியில பண்ணாலும் அவசரமா பாலத்துல நின்னு வேடிக்கை பாக்குற எங்க ஊர் திருச்சி தாங்க. அன்பும் கருணையும் நிறைஞ்ச சமயபுரம் மாரியம்மன் ஒரு கைய தலைக்கி வச்சுக்கிட்டு எங்கிட்ட வா பாத்துக்கலாம் அப்படின்னு படுத்திருக்கும் ஸ்ரீரங்கம் பெருமான். எது புதுசா ஆரம்பிக்கிறனாலும் எங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்ற மலைக்கோட்டை விநாயகர், அகிலத்தை ஆளும் திருவானைக்கால் அகிலாண்டசரி இத்தனை பேர் பாதுகாப்பில் உள்ள ஊர் தாங்க எங்க திருச்சி. இமயமலை உசரத்துல பெருசா இருந்தாலும் வயசுல அதை விட பெரியவர் எங்க மலைக்கோட்டை தாங்க. மத நல்லிணக்கத்தோட எல்லாரும் கூடுற நாதர்சா தர்காவும் அன்பும் கருணையும் அருளும் உள்ள புனித லூர்து அன்னை ஆலயமும் அளவில்லாத தண்ணி வந்தா கொள்ளிடத்துல பிரிச்சு விடுற முக்கம்பு, அளவான தண்ணிய அழகா பிரிச்சு விடுற கல்லணை, கடைகோடி ராமநாதபுரம் வரை தாகம் தீர்க்கின்ற காவேரி தண்ணிய வாரி வழங்குறது தாங்க திருச்சி. கை கால் நெருங்க வைக்கிற குளிரும் உச்சியை சூடாக்குற வெயிலும் இல்லாத ஊரு. கோவை பக்கம், கன்னியாகுமரி பக்கம், ஏன் சென்னை கூட போகாத தமிழ்னு இருக்கலாம், ஆனா திருச்சியை கடக்காத ஒத்த தமிழ்னு இருக்க முடியாது. எல்லா ஊருக்கும் உருவான டே கொண்டாடலாம், எங்க திருச்சிக்கு எந்த டேயும் யாராலையும் கொண்டாட முடியாது. ஏன்னா திருச்சி உருவாக்கிய ஊர் இல்லைங்க, தானா உருவான ஊர். திருச்சி எங்களுக்கு ஊர் இல்லைங்க, உலகம். திருச்சியின் பெருமையுடன் இந்த வார நிகழ்ச்சிகள் முடிவடைகிறது. வாலி அவர்கள், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இயற்றிய பாடலுடன் இந்த வார நிகழ்ச்சிகள் முடிவடைகிறது. இன்றைய நிகழ்ச்சியினை அழகாக்கிய, நமக்காக கிறிஸ்துமஸ் மெசேஜினை தந்த அண்ணன் டேனியல் பிரேம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியினை கூறி இந்த வார நிகழ்ச்சியினை முடிக்கின்றேன். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநிலவன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போமா.
பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ, தனியாய் வ